இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசு அழைக்கிறாரே, பாவியின் உன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரும் உடைய கரத்துல சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இன்றைக்குரிய செய்தியுடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயற்கையும் தேவனும் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். நேச்சர் அண்ட் காட் என்ற தலைப்பின் கீழாக படிக்க போகிறோம். ஆதியாகமம் 1:1 நாம் வாசிக்கும் பொழுது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு வசனமாக அந்த வசனம் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவன் இந்த இயற்கையை ஆதியிலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அத்தனை பெயர்களும் அவருடைய சிருஷ்டிப்பு என்பதை சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரசங்கி 3:11 வாசிக்கலாம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இங்கே வேதம் சொல்கின்றது, கர்த்தர் இயற்கையை சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் அவர் சிருஷ்டித்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இயற்கை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இயற்கையை கர்த்தர் ஏன் சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை வெளிப்படுத்துகின்றது என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் எதை பார்த்து இறைவனை அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது இயற்கையை பார்த்து நம்மை சிருஷ்டித்த இறைவனை அதிகமாக பார்க்க முடியும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 2 வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பூமியானது எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது அது ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருந்தது என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 1 வசனத்தில் நாம் வாசித்தோம், தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம், அவர் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி எப்படி இருந்தது என்று வேதம் சொல்கின்றது? அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்படி என்றால் கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுதே இந்த பூமி எப்படிதான் இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அப்படி என்றால் அவருடைய சிருஷ்டிப்புல அநேக சிருஷ்டிப்புகள் இருக்கிறது, எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நிச்சயமாகவே இந்த பூமியை போலவே அதுவும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கலாம். அப்படி என்றால் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது? கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 1வது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக அழகாய் இருக்கின்றது. அப்படி என்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியானது அவருடைய பார்வையிலே அழகாக இருந்தது, அழகாக இருந்தது. ஏனென்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்கின்றது. ஆனால் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியையும் அவர் சிருஷ்டித்து இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் பூமியை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார், நட்சத்திரங்களை சிருஷ்டித்திருக்கிறார், எத்தனையோ கிரகங்களை சிருஷ்டித்திருக்கிறார். இன்று ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் வானத்திலே தங்களுடைய ஏவுகணை அனுப்பி அதை படித்து வருகிறதை பார்க்கிறோம், எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது என்று. அப்படி என்றால் எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ பிளானட்ஸ் இந்த பூமியில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பிளானட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பூமியை கர்த்தர் தேர்வு செய்து அந்த பூமியிலே கர்த்தர் மனிதர்களை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்படி என்றால் அவருடைய பார்வையிலே அந்த பூமி அழகாக இருந்தது. 1வது பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக அழகாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில கூட இன்று நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர். சிலர் கருப்பாக இருக்கலாம், சிலர் சிவப்பாக இருக்கலாம், சிலர் நல்ல வளர்ந்து இருக்கலாம், அல்லது சிலர் குள்ளையாக இருக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தர் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகவே கூடாது பிரியமானவர்களே. ஆம், இந்த பூமி ஒழுங்கின்மும் வெறுமையும் எனக்கு எதை சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது அதை சிருஷ்டித்தவரும் கர்த்தர் தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் கருப்பாக இருக்கிறவர்கள் யோசிக்கலாம், ஐயோ நான் கருப்பாக இருக்கிறேனே, என்னை நேசிக்க யாருமே இல்லையே என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் கருப்பானாலும் அழகன், சிவப்பானாலும் அழகன், நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே அழகாய் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கிறது. இயற்கையை பார்க்கும் பொழுது, தேவனை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் பாடம், சகலமும் என்னால் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீங்கள் எந்த வண்ணத்தில் இருந்தாலும், உங்களுடைய உயரம் எவ்வளவாக இருந்தாலும், எவ்வளவு குறைவாக இருந்தாலும், ஏழையாக பணக்காரனாக நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் தான் உங்களை சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில எது தேவையோ அதை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த பூமிக்கு நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் கருப்பா இருந்தாலும் சிவப்பா இருந்தாலும் அதே பார்வையில் அழகாகத்தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய மன விருப்பத்திற்கு இணங்க கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம், இந்த இயற்கையும் தேவனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயற்கை உலகத்துக்குள் நாம் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். இயற்கை உலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நம்ம சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்று இயற்கை குறித்து படிப்பதற்கு அநேக விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், வான சாஸ்திரிகள் இருக்கிறார்கள், ஏவுகணை அனுப்பி அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேக விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்று பார்க்கிறோம். கடலை ஆராய்ச்சி செய்ய அங்கப்பட்ட நிபுணர்கள் இருக்கிறார்கள், மலைகளை சோதித்து அறிந்து பாறைகளை சோதித்து அறிந்து படிக்க அங்கே நிச்சயமாகவே அங்கே ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பூமியை சோதித்து அறிய அப்படிப்பட்ட ஒரு படிப்பு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று மனிதர்கள் இயற்கையை அவர்கள் இயற்கை உலகத்துக்கு சென்று படிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நாம் இறைவனை நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். எவ்வாறு மிருகங்கள் பழகுகின்றது, எவ்வாறு மிருகங்களுக்கு உணவு கிடைக்கின்றது, காக்கைக்கு யார் உணவை தருகிறார் என்பதை நாம் சற்று சென்று அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லாற்றிற்கும் மேலாக சிருஷ்டிகர் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் எல்லாருடைய தேவைகளும் இயற்கையுடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இரண்டாவது பாரம், இயற்கை உலகத்துக்குள் நாம் சென்றால் மாத்திரமே நம்மை சிருஷ்டித்த இறைவனை பார்க்க முடியும், அல்லது நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை குறித்து ஒரு பொதுவான விளக்கம் என்று கூட சொல்வார்கள், அல்லது கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த இயற்கையின் வாயிலாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். கர்த்தர் தம்மை அநேக வழியிலே வெளிப்படுத்துகின்றார். அதிலே ஒரு வழி என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு பாதை என்னவென்று பார்க்கும் பொழுது, இயற்கையிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மனிதர்கள் வாயிலாக, மனிதருடைய உணர்வுகளின் வாயிலாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதே போலவே கர்த்தர் வேதாகமத்தின் படியாக தம்மை வெளிப்படுத்துகின்றார். வேதத்தை வாசிக்க வாசிக்க கர்த்தரை குறித்து நாம் புரிந்து கொள்வோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது, இயற்கையை நாம் படிக்கும் பொழுது, இயற்கையை குறித்து ஆராயும் பொழுது, இயற்கை உலகத்துக்கு கடந்து செல்லும் பொழுது, நம்மை சிருஷ்டித்த நம்மை உருவாக்கின கர்த்தரை குறித்து அதிக அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம் என்று இங்கே இப்படிப்பட்ட ஒரு பாடம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவும் கூட நம்முடைய பாவங்களை அவர் சுத்தி தீர்க்க, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க இறைவனாயிருந்த அவர் மனிதனாக ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:6-8 வரை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்மைத்தாமே தாழ்மையாக்கி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் மனுஷனாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் மனிதர்களாகிய நாம் தேவனை புரிந்து கொள்வோம். அதே நேரத்தில் மனிதர்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் நிச்சயமாய் அறிந்து கொள்வார். மனிதர்களோடு கூட வாழ்வது நிமித்தமாக மனிதர்களுடைய கஷ்டம் என்ன, துன்பம் என்ன என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆகையால் கர்த்தர் மனுஷனுடைய சாயல்ல இந்த பூமிக்கு வந்து பாவத்தில் விழுந்த மனுஷனை அவர் மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இன்று மனுஷன் மூலியமாய் கர்த்தர் வந்த நிமித்தமாக அவரோடு கூட நாம் பேசும் பொழுது அவரால் நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. ஆம், அதே போல தான் இயற்கைக்குள் நாம் கடந்து செல்லும் பொழுது இயற்கை சிருஷ்டித்த கர்த்தர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, மூன்றாவது காரியத்தை பார்த்து இன்றைக்குரிய செய்தியை நாம் முடித்து விடலாம். இந்த இயற்கையை சிருஷ்டிக்க கர்த்தர் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். முதலாம் நாளிலே ஆண்டவர் வெளிச்சத்தை உருவாக்குகிறார், 2 நாளிலே வானத்தை உருவாக்குகிறார், 3 நாட்களிலே ஆண்டவர் வட்டாந்தரையும் ஆண்டவர் நிச்சயமாகவே நீர்நிலங்களையும் ஆண்டவர் செடி கொடிகளையும் உருவாக்குகின்றார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. 4 நாளிலே ஆண்டவர் சூரியன் சந்திரனை உருவாக்குகின்றார் என்று பார்க்கிறோம். 5 நாட்களிலே வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கிறார் என்று பார்க்கிறோம். 6 நாட்களிலே ஆண்டவர் நிலத்திலே நடமாடக்கூடிய மிருகங்களையும் மனிதனையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் 6 நாட்களும் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நாம் பார்க்கும் பொழுது மனிதனை ஆண்டவர் கடைசி நாளில் தான் சிருஷ்டித்தார். ஆனால் இந்த இயற்கையை ஆண்டவர் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார் சிருஷ்டிப்பதற்கு. அப்படி என்றால் 6 நாட்கள் ஆண்டவர் இயற்கையோடு கூட தன்னுடைய நேரத்தை அவர் செலவழித்தார் என்று பார்க்கிறோம். 6 நாட்கள் ஆண்டவர் இயற்கையோடு செலவழித்தது நிமித்தமாக அந்த இயற்கையை ஆண்டவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இயற்கையும் தம்மை சிருஷ்டித்த அந்த தேவனை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் 3வது பாடம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இயற்கையையும் தேவனின் அன்பை நமக்கு பதில் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இயற்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயற்கை குறித்து அதிகமாக தியானிக்கும் பொழுது, இயற்கையும் தேவனின் அன்பை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆம், இயற்கையிலே ஒவ்வொரு நீர்வீழ்ச்சியிலே, ஒவ்வொரு கனியிலே, ஒவ்வொரு இலையிலே உங்களால் கர்த்தருடைய அன்பை பார்க்க முடியும், கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்க முடியும், கர்த்தருடைய மகத்துவத்தை பார்க்க முடியும், கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும், கர்த்தர் எவ்வளவு அழகாய் அதை சிருஷ்டித்தார் என்பதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அந்த இயற்கையை கர்த்தர் 6 நாட்கள் சிருஷ்டித்து ஒரே 1 நாள் சிருஷ்டித்த மனிதனுடைய கரங்களை கொடுத்து, இந்த 6 நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு இயற்கையை சிருஷ்டித்து, இதோ உன்னுடைய கரங்களை நான் கொடுக்கிறேன் என்று மனிதனுடைய கரங்களிலே கர்த்தர் அதை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இயற்கை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த இயற்கையை கர்த்தருடைய கரங்களை கொடுத்து தம்முடைய அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது, தம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இன்று நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. ஆனால் நாம் அநேக நேரங்களில் இயற்கையை நேசிப்பது கிடையாது, அநேக நேரங்களில் இயற்கையின் மத்தியிலே வாழ்வது கிடையாது, அநேக நேரங்களில் மரங்களையும் செடி கொடிகளையும் நாம் அதை சூறையாடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அநேக பழங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது, நமக்கு நன்மை தர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பார்த்து பார்த்து சிருஷ்டித்தார். அநேக வியாதிகளை குணமாக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் சிருஷ்டித்தார் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இன்று நாம் இயற்கை மருத்துவத்தை விட்டுவிட்டு, இயற்கையான உணவை விட்டுவிட்டு, இன்று இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய மனிதன் தயாரித்த காரியங்களை நாம் பார்த்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே விஷமாக எடுத்து வருகிறோம். பிரியமானவர்களே, இயற்கையும் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரும் மனிதர்களுடைய அன்பை நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தவே இந்த பூமியில் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இயற்கை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஏன் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயற்கையை பார்த்து நாம் இறைவனிடத்தில் சேர வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால், நீங்கள் என்னை கூப்பிடவில்லை என்றால் கல்லுகள் என்னை கூப்பிடும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இயற்கை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றது. ஆம் ஆம் பிரியமானவர்கள், இயற்கை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமா? கர்த்தர் பிரசங்கம் செய்துகின்றார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அத்தனை மீன்களும் கிறிஸ்துவை தேடி ஓடி வந்தது. பேதுரு வலையை பார்க்கும் பொழுது வலை முழுவதும் அந்த மீன்கள் நிரம்பி இருந்ததை பார்க்கிறோம். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் பேசுகிறாருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக மீன்கள் ஓடி வந்ததை பார்க்கிறோம். இன்று மனிதர்களாகிய நாம் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்காக, சிருஷ்டிகருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக நாம் வருகிறோமா? சோதித்து பார்க்கும் பிரியமானவர்களே, கண்களை முடிச்சு செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். இந்த நாளில் கூட வார்த்தை கேட்ட அனைவரும் ஒரு ஆசீர்வாதங்க, இயற்கையை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்க. எங்கள் அநேக நேரங்களில் அந்த இயற்கையை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை, அதில் நீ வைத்த அற்புதங்களை புரிந்து கொள்ளவில்லை. அநேக நேரங்களில் அதை குறித்து நாங்கள் நிச்சயமாகவே தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அப்பா, அதை புரிந்து கொள்ளக்கிறது சென்று இயற்கை உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்ய முடியாச்சிருக்கிறோம். நானே செய்தி கேட்ட அனைவரும் பிரச்சனைகளை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, போராட்டங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, உங்களுடைய அன்பிலேயே அவர் நினைத்து நிற்கிறதை சென்று இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தான். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும் என்றால் தயவாய் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள. தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.